2015 ஆண்டு ஏப்ரல் மாத தென்றலீரில் கவிஞர் விவேகாவுடன் ஓர் நேர்காணல் உரையாடல் அரவிந்த் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தமிழகத்தின் முன்னணி திரைக்கவிஞர்களுள் ஒருவர் விவேகா. கவிஞர், பாடலாசிரியர், பேச்சாளர், எழுத்தாளர் என்று சுறுசுறுப்பாக இயங்கும் இளைஞர். பூங்கையில் பாட்டு பிடிச்சிருக்கா, மின்சாரம் என் மீது பாய்கின்றதே, ஒரு சின்ன தாமரை, என்ன இதுவோ, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், டேடி மம்மி வீட்டில் இல்லை, அமளி துமளி என மெல்லிசை துள்ளிசை என்று விதவிதமாக 2000 மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். சமீபத்திய ஹிட் உத்தம வில்லன் படத்தின் கிசுகே லவ்வா. இவருடன் உரையாடியதிலிருந்து, நீங்கள் கவிஞரான பின்புலம் சொல்லுங்கள். நான் பிறந்து வளர்ந்தது திருவண்ணாமலை அருகே வேடங்குளம். தந்தை விவசாயி, ஊர்பெரிய மனிதர், கலிகளில் ஆர்வமுடையவர், ஆசுகவி. நினைத்தவுடனேயே பாடல் எழுதும் ஆற்றல் அவருக்கு இருந்தது. தெருக்கூத்தில் அவருக்கு மிகுந்த ஆர்வம். அவர்தான் எங்கள் ஊரில் நடக்கும் தெருக்கூத்திற்கு வாத்தியார். மாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது நடக்கும் தெருக்கூத்துக்கு எங்கள் வீட்டு திண்ணையில் தான் ஒத்திகை. அப்பா பாட்டு வசனம் எல்லாம் கலைஞர்களுக்கு சொல்லி தருவார். சிறு பையனாக இருக்கும் போதே வேடிக்கை பார்ப்பேன். தெருக்கூத்துக்கு ஏற்றவாறு சில பாடல் வரிகளை எழுதி கொடுத்த அனுபவம் உண்டு. பள்ளியில் படிக்கும் போதே சிறு சிறு கவிதைகள் எழுதுவேன். பல சிற்றிதழ்களில் அவை வெளியாகின. கவிஞனாக வெளியே அறியப்பட்டது 1 படிக்கும் போது ஒரு பிரளயத்தின் அவசியம் என்ற என் கவிதை. புதிய பார்வை இதழில் வெளிவந்த போதுதான். திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் போது மாநில அளவிலான கவிதை போட்டியில் பங்கேற்று முதல் பரிசு பெற்றேன். பரவலாக வெளியே தெரிய ஆரம்பித்தேன். தொடர்ந்து பல இதழ்களில் கவிதைகள் எழுதினேன். விவேகா என்ற பெயர் வித்தியாசமாக உள்ளது, இதுதான் உங்கள் இயற்பெயரா? எனது இயற்பெயர் விவேகானந்த வீர வைரமுத்து. நிறைய பெண் குழந்தைகளுக்கு பிறகு பிறந்த ஆண் குழந்தை நான். இதுவும் பெண்ணோ என்று பயந்து என் தாயார் நாட்டு மருந்துகள் சாப்பிட்டு கருத்தடை செய்தார். ஆனால் அவற்றை மீறி பிறந்த ஆண் குழந்தை என்பதால் என் தந்தை எனக்கு இப்படி ஒரு பெயரை வைத்தார். பள்ளியில் சேரும் போது விவேகானந்தன் என்ற பெயரில் சேர்த்தார்கள். என்றாலும் எல்லாரும் என்னை விவேகா என்றுதான் அழைப்பார்கள். நான் இதழ்களுக்கு அந்த பெயரில் தான் கவிதை எழுதினேன். அந்த பெயரே நிலைத்து விட்டது. மற்றபடி இது நியூமராலஜி பார்த்து வைத்துக் கொண்ட பெயர் அல்ல. முதல் திரைப்பாடல் அனுபவம் பற்றி, நான் திரைக்கலைஞரிலே இல்லாத வறண்ட மாவட்டமான திருவண்ணாமலையிலிருந்து வந்தவன். அங்கிருந்து வந்த முதல் திரைப்பட பாடலாசிரியர். சென்னைக்கு வந்து சில காலம் வட்டார இதழ் ஒன்றில் செய்தியாளராக இருந்தேன். பின்னர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைமை நிலைய பேச்சாளராக இருந்தேன். கவியரங்கம், பட்டிமன்றம் என்று நிறைய செய்தேன். கூடவே திரைப்பட பாடலாசிரியருக்கான முயற்சிகளையும் செய்தேன். எனது முதல் பாட்டு ராஜகுமாரின் இயக்கத்தில் நீ வருவா என்ற படத்தில் வெளியான பூகுயில் பாட்டு பிடிச்சிருக்கா என்பது. இரவோடு இரவாக எழுதிய பாட்டு அது. நான் திரைப்படத்திற்கு பாடல் எழுதியிருக்கிறேன், அது வெளிவரப்போகிறது என்று தெரிந்தவுடன் என் கிராமத்தில் ஒரே கோலாகலம், கொண்டாட்டம், சந்தோஷம். சினிமாவை வேற்று கிரக விஷயமாக கருதும் எளிய மக்கள் வாழும் ஊர் அது. அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் ஆரம்பத்தில் என் தந்தை என்னை இந்த துறைக்கு அனுமதிக்கவில்லை. நான் BSc கணிதம் படித்தேன். மேலே MSc படிக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம். ஏனென்றால் என் அண்ணன் MSc படித்துவிட்டு இந்திய விமானப்படையில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார். நானோ கவிதை, பட்டிமன்றம், பேச்சு என்று இருந்தேன். நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது. இந்த பாடல் வெளியாகி படமும் நன்றாக ஓடியதில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இனி நன்றாக வந்துவிடுவான் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது. ஊர் திருவிழாக்களில் எல்லாம் அந்த பாடலை ஒலிக்கவிட்டு மக்கள் ரசித்தனர். மெட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு மெட்டு, உங்களுக்கு எது பிடிக்கிறது? மெட்டுக்கு பாட்டு என்பது ஒரு கட்டுக்குள் எழுதுவது மாதிரி ஆரம்பத்தில் சற்று கஷ்டமாக இருக்கும். ஆனால் பழகிவிட்டால் மிக எளிமையானது. மெட்டு போட போட நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன். என் பேரு மீனாகுமாரி பாடல் 15 உருவானது. ஒரு சின்ன தாமரை பாடலும் அப்படித்தான். கோழி விடக்கோழி பாடலை கேட்டுவிட்டு பேராக்கும் ஞானசம்பந்தன் மனம் விட்டு பாராட்டினார். இந்த சந்தத்துக்கு பாடல் எழுதுவது கஷ்டம், நீங்கள் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள் என்று வாழ்த்தினார். அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. அது திருப்புகர் சொந்தம் மாதிரி கடினமானது. சிறு வயதில் இருந்தே திருப்புகர் பாடல்களை சரளமாக பாடுவேன். அதனால் சந்தத்துக்கு எழுதுவது எனக்கு எளிதான ஒன்று. தெருக்கூத்துக்கு அந்த இசைக்கு அதன் பழைய வரிகளை மாற்றி புதிதாக எழுதி கொடுத்த அனுபவங்கள் இருந்ததால் மெட்டுக்கு பாட்டோ பாட்டுக்கு மெட்டோ இரண்டுமே சுலபமாக வரும். கதை சூழல் கேட்ப எழுதி கொடுப்பதும் எளிதில் கைவந்ததுதான். உத்தமவில்லன் பட பாடல் பற்றி, அந்த படத்தில் ஒரு பாடலுக்கு ஹிந்தி சாயலில் ஜிப்ரான் டியூன் போட்டிருந்தார். தர்லாஸ்கே ஜவ்வா என்ற மாதிரி அது இருந்தது. பாடலில் ஸ்கே என்ற வார்த்தை வேண்டும் என்றார் அவர். எந்த வார்த்தை போட்டாலும் பொருத்தமில்லாதது போல் இருந்தது. கமல் சார், பார்த்ததுக்கே லவ்வா என்பது மாதிரி எழுதுங்கள் என்று ஒரு ஒன் லைன் எடுத்து கொடுத்தார். அது எனக்கு உதவியாக இருந்தது. கமல் படத்தின் நாயகன் முத்தத்திற்கும் அவருக்கும் நிறைய பொருத்தம் என்பதால் சிங்கிள் கிஸ்கே லவ்வா என்று எழுதினேன். கமலும் பாராட்டினார். பல இடங்களிலிருந்தும் அதற்கு பாராட்டு. அது ஒரு நல்ல அனுபவம். கவிதைக்கும் திரைப்பாடலுக்கும் என்ன வித்தியாசம்? கவிதையை நம் விருப்பத்துக்கு எழுதலாம், நம் நிபுணத்துவத்தை காட்டிக் கொள்ளலாம், நம் தேடல் நம் உள்ள கிடக்கை என எல்லாவற்றையும் கவிதையில் முன்வைக்கலாம். நானே அதற்கு ஆசான், நானே அதற்கு முதல் வாசகன். ஆனால் திரைப்பாடல் அப்படியல்ல. அது ஒரு கூட்டு முயற்சி, பலவித நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நாம் பாடல் எழுதினாலும் அது இசைக்கு பொருத்தமாக இருந்தாலும் சில வரிகளை வார்த்தைகளை மாற்ற வேண்டும் என்று இசையமைப்பாளரோ இயக்குநரோ தயாரிப்பாளரோ விரும்பினால் நாம் செய்துதான் ஆக வேண்டும். பாடல் படத்தின் ஓட்டத்தை தடை செய்வதாக இருக்கக்கூடாது, சிச்சுவேஷனை பாதித்து விடக்கூடாது. ஒரு உதவி இயக்குனர் வரை பலரால் பாடலில் பல நிபந்தனைகளை ஏற்படுத்த முடியும். ஒரு திரைப்பாடல் அப்படித்தான் உருவாகிறது. கவிதை என்பது என் சொந்த வானம் என்றால் திரைப்பாடல் என்பது ஒரு தண்டவாள பயணம். அதுதான் திரைப்பாடலின் சவால். உங்கள் கவிதை தொகுப்பு பற்றி, உயரங்களின் வேர் என் முதல் கவிதை தொகுப்பு 2004 வெளியானது. இதற்காக திரைச்செம்மல் விருது கிடைத்தது. கடைநிலை ஊழியர்கள் மாநாட்டில் 10,000 பிரதிகள் விற்பனையாயின. தொடர்ந்து தினமலர் போன்ற இதழ்களில் கவிதை தொடர்கள் கட்டுரைகள் எழுதுகிறேன். 7 தொகுப்புகளுக்கான கவிதைகள் தயாராக உள்ளன. வெளியிடுவதற்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். கதாநாயகன் போல் இருக்கும் உங்களுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வந்திருக்குமே? ஆமாம், நான் பாடல் எழுத வந்த ஆரம்ப காலத்திலேயே வாய்ப்புகள் வந்தன. குறிப்பாக ஆனந்தம் படத்துக்கு பாடல் எழுதியது முதலே பல தயாரிப்பாளர்கள் இயக்குனர் நண்பர்கள் இது குறித்து வற்புறுத்தினார்கள். தற்போது டெக்னீஷியன்ஸ் ஹீரோவாக நடிக்கும் காலம் என்பதால் நிறையவே வாய்ப்புகள் வருகின்றன. நான் தான் இது நாள் வரை தவிர்த்து கொண்டே வந்தேன். கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைக்கிறேன். அப்போது சொல்கிறேன். ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா படத்துக்கு கதை வசனம் எழுதுகிறீர்கள் அல்லவா? மாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள் நடித்து இயக்கிய காஞ்சனா படத்திற்கு நான் பாடல்கள் எழுதினேன். தற்போது தயாராகி கொண்டிருக்கும் காஞ்சனா 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். எங்களுக்கிடையே இருக்கும் புரிதல் காரணமாக என் அடுத்த படத்திற்கும் பாடலோடு வசனமும் எழுதுங்கள் என்று லாரன்ஸ் மாஸ்டர் சொன்னார். காஞ்சனா 2 முடிந்ததும் இந்த வேலையை ஆரம்பிக்கும். அது சிறப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே நண்பர்களின் படங்களில் வசன உதவி செய்த அனுபவம் உண்டு என்பதால் இது இன்னும் புதிதல்ல. உங்களை கவர்ந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் யார் யார்? கவர்ந்த எழுத்தாளர்கள் என்றால் சுந்தர ராமசாமி, ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் என்று பலரை சொல்லலாம். சுந்தர ராமசாமியின் ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம், பூமணியின் அஞ்சாடி எனக்கு பிடித்தவை. அசோகமித்திரன் எழுத்துக்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவரது எழுத்துக்கு நான் அடிமை என்றே சொல்லலாம். அதுபோல முத்துலிங்கத்தின் படைப்புகள் எனக்கு மிக மிக பிடித்தமானவை, மிக விரும்பி வாசிப்பேன். கவிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பிரமிழ், கல்யாண்ஜி, கலாப்ரியா என பலரது கவிதைகளால் நான் ஈர்க்கப்பட்டவர். மறக்க முடியாத பாராட்டு என்று எதை சொல்வீர்கள்? உலக நாயகன் கமல்ஹாசனின் பாராட்டிலிருந்து இன்றைக்கு குறுஞ்செய்தியில் நீங்கள் தமிழகத்தின் அசைக்க முடியாத கவிஞர் என்று பாராட்டியிருக்கும் இளைய நண்பர் வா மணிகண்டனின் பாராட்டு வரை பல மறக்க முடியாதவைதான். கவிஞர் வாலி ஒரு முறை தொலைபேசியில் அழைத்தார். நான் வாலி பேசினையா என்று சொன்னவர், என்னையா இப்படி எழுதியிருக்கே, கண்ணக்குழியில் தடிக்க விழுந்தேன், பின்னலை பிடித்து எழுந்தேன், ரொம்ப பிரமாதம் ஐயா, பிரமாதம் என்று பாராட்டினார். எந்தவித ஈகோவும் இல்லாமல் நினைத்தவுடன் அழைத்து பாராட்டும் பண்புள்ளமும் ரசிககுணமும் அவரிடம் இருந்தன. வீரம் படத்தில் எழுதிய ரஜகத துர்கபதாதி பாடலுக்காக அஜித் சார் என்னை கட்டி பிடித்து பாராட்டியிருக்கிறார். இப்படி சிவகுமார் சார், விஜய் சார், விக்ரம் சார், இயக்குனர் சீமான் என பலர் அழைத்து பாராட்டியிருக்கின்றனர். என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் பாடலை லண்டனில் நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஒரு குழுவாக ஒன்றிணைந்து ஒரு வரி கூட விடாமல் பாடி பாராட்டீடு எனக்கு மிகுந்த மனநிறைவை தந்த பாராட்டு என்று சொல்லலாம். உங்களை எழுத வைப்பது எது? பொதுவாக எழுத வைப்பது சூழல்தான் என்றாலும் பாடல்களை எழுத வைப்பது வாய்ப்புகள் தான். நாளைக்கு ஷூட்டிங், உடனே பாடல் வேண்டும் என்று அன்றைக்கு டியூன் கொடுப்பார்கள், உடனடியாக எழுதி தந்தாக வேண்டும். ஆக அவசரம் எழுத வைக்கிறது, நிர்பந்தங்கள் எழுத வைக்கின்றன. நான் காரில் போகும்போது எழுதியிருக்கிறேன், மொட்டை மாடியில் எழுதியிருக்கிறேன், நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென வரிகள் தோன்றும், குறித்து வைத்துக் கொள்வேன். எப்போது வேண்டுமானாலும் எழுத்து வரும். அது நம்முடைய அனுபவங்களையும் பயிற்சியையும் சார்ந்து அமைகிறது. உங்கள் குடும்பம் பற்றி? என் தந்தை இன்னமும் ஊரில் விவசாயம் செய்து வருகிறார். அம்மா 4 ஆண்டுகளுக்கு முன் காலமாகிவிட்டார். சகோதரிகள் எல்லாம் மனமாகி கிராமத்தில் இருக்கிறார்கள். சகோதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர். என் மனைவி பிரிட்டிஷ் ஏர்வேஸில் பைலட்டாக இருந்தவர். தற்போது இல்லத்தரசி, 3 குழந்தைகள். எதிர்கால திட்டங்கள் என்னென்ன? புதிய பல விஷயங்களில் ஈடுபட எண்ணம் இருக்கிறது. வாய்ப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை இப்போதே உறுதி செய்துவிட முடியாது. நிச்சயம் பட தயாரிப்பு, இயக்கம் போன்ற விஷயங்களில் இறங்குவேன். சரளமாக பேசுகிறார் விவேகா. உலகளவிய தமிழ் மக்களுக்கு, ரசிகர்களுக்கு வணக்கங்கள். எந்தவித முயற்சியும் இல்லாமல் ஒருவர் பாடல் கேட்க முடியும். நாம் போகும் வழியில், வரும் வழியில் எங்கோ ஒலிக்கும் பாடல் நம் செவியில் விழ வாய்ப்புகள் பெருகி இருக்கிறது. உங்கள் அனுமதியுடனோ அனுமதி இல்லாமலோ உங்களை நான் அடைந்து கொண்டே இருக்கிறேன். அந்த வாய்ப்பிற்காக நான் தமிழ் சமூகத்திற்கு, திரைப்பாடல் ரசிகர்களுக்கு நன்றிகள். தமிழை விரும்புகிற, தமிழை நேசிக்கிற அத்துணை உள்ளங்களுக்கும் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த பேட்டியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறார். வரும் நாள் முயற்சிகளுக்கு வாழ்த்து கூறி விடை பெற்றோம். கிராமமும் நகரமும் விடுமுறையில் டெல்லிக்கு செல்லும் போதுதான் சென்னையை முதல் முதலில் பார்த்தேன். பிரமித்தேன், மிகவும் பரவசமாக இருந்தது. சென்னையின் பரபரப்பு, அது நெரிசல் எல்லாம் குதூகலமாகவும் வியப்பாகவும் இருந்த காலகட்டம் அது. நான் திருவண்ணாமலை கலைக்கல்லூரியில் படிக்கும் போது எனக்கு தெரிந்தது அந்த கல்லூரி தான். நான் சாதாரண பின்தங்கிய வசதிகள் ஏதுமற்ற கிராமத்திலிருந்து வருபவன். ஆனால் அங்கு நடக்கும் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டிகளில் கலந்து கொள்ள வருகிறவர்கள் எல்லாம் சென்னை போன்ற வசதி வாய்ப்புகள் மிக்க நகரங்களிலிருந்து வருவார்கள். அவர்களுக்கான சாளரங்கள் நிறைய திறந்திருக்கும். ஆனால் எனக்கு என் கிராமம் மட்டும்தான். அப்படி ஒரு குக்கிராமத்தில் இருந்துதான் இந்த விவேகா வந்திருக்கிறான். விவேகா, விவேகாவின் குறும் கவிதைகள் பேஸ்புக் www.facebook.com/viveka.munuswami, twitter.com viveka lyrics. இந்த சமூக தளங்களில் சிறகடிக்கும் விவேகா அவ்வப்போது ட்விட்டரில் நிறைய குறுங்கவிதைகள் எழுதியிருக்கிறார். அதிலிருந்து சில. முத்தம் ஒரு அதிசய பிச்சை, பெறுவதற்கு மட்டுமல்ல தருவதற்கும் கெஞ்ச வைக்கும். நொய்யரிசி என்றால் தெரியாமல் இருந்தது, நொய் நொய் என்று நீ பேசும்போது மின்னும் அரிசி பற்களை காணும் வரை. நீ தனியே நடக்கும் போது ஒற்றை பூ கட்டிய நூலாய் தெரிகிறது என் வீதி. நீ வாடகை வீடு தேடுவதாய் கேள்விப்பட்டேன், என்னிடம் ஒரு பூத்தொட்டி இருக்கிறது. என் இதயமெல்லாம் இரத்த கீறல், என் விழிகளுக்கு நகம் விட்டவில்லையா? கீழிருக்கும் குறைவே தெரிகின்றன, கால் மட்டுமா போய் பொய்கால் குதிரை. வாலிபத்தில் ஞாபகமாய் காதலித்து விடுங்கள், வயோதிகத்தில் ஞாபகங்களை காதலிக்க. விவேகாவின் பாடல்கள் துள்ளலிசை, மெல்லிசை, குத்து பாடல்கள், சந்தனமிக்க பாடல்கள் என பல வகைகளிலும் எழுதும் ஆற்றல் மிக்கவர் விவேகா. பூங்கியில் பாட்டு பிடித்திருக்கா சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். என்ன இதுவோ ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம் போன்றது மெல்லிசை பாடல்கள். மின்சாரம் என் மீது பாய்கின்றதே, என் ஃப்ரெண்டை போல யாருமச்சான் போன்றவற்றின் துள்ளலிசை கேட்போரை எழுந்து ஆட வைப்பது. பம்பை விலைக்கு வாங்கும் மியாவ் மியாவ் பூனை, டேடி மம்மி வீட்டில் இல்லை, என் பேர் மீனாகுமாரி போன்ற குத்து பாடல்கள் பரபரப்பானவை. கோழி விட கோழி, சட 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 மலையென கொஞ்சம், கொடியவனின் கதையை முடிக்க, ரதகஜ துரகபதாதிகள் போன்றது சந்தனயமிக்கவை. இவருடைய கவிதை பெட்டகம் பல வகை மணிகளையும் கொண்டது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.